ದುರ್ವಾಗೇಹೇವಾ ಯದಿರಪಿ ಜಟೀವಾ ತದಿತರಃ ನರೋ ವಾ ಯಃ ಕಶ್ಚಿತ್ ಭವತು ಭವ ಕಿಂ ತೇನ ಭವತಿ ಯದೀಯಂ ಹೃತ್ಪದ್ಯಂ ಯದಿ ಭವದಧೀನಂ ಪಶುಪತೇ ತದೀಯಸ್ತ್ವಂ ಶಂಭೋ ಭವಸಿ ಭವಭಾರಂ ಚ ವಹಸಿ. ಸಂದಲಹರಿಗಳ 11th ಶ್ಲೋಕಂ. ದ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣಂ ರೊಂಬ பிரசித்தமானது, பக்திரசபூரிதமானது. அதையும் இல்லாமல் சாஸ்திர ரகசியங்களை கொண்டதான ஒரு பிரகரணம். ஆச்சாரியால் எப்படிப்பட்டதான பிரகரணம் பண்ணினாலும் அதில் முக்கியமாக உபனிஷத் தத்துவங்களை நன்றாக பதிச்சு சாதாரணமாக இருக்கிற மனுஷியாளுக்கும் புரியும்படி எழுதுகிற வழக்கம். அதில் விசேஷமாக சிவபக்தியானது ரொம்ப முக்கியம் என்றும், இந்த சிவபக்தியினால்தான் அத்வைத வாசனையானது நன்றாக ஈடுபடுங்கிற அபிப்பிராயத்தில் அந்த சிவனை பற்றி அழகாக நமக்கு சொல்லிட்டுருக்கார். சாதாரண மனுஷியாளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிவனை பூஜிக்கிறதுனா நாம் எப்படி இருக்கணும், சன்னியாசிகளாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவைகள்லாம் போக்கணும். இந்த ஸ்லோகங்களில் என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அத்தனை சந்தேகங்களையும் நீக்கும்படி பண்ணுறார். முக்கியமாக இது வேணும், பக்தி மார்க்கத்திலேயோ உபாசனா மார்க்கத்திலேயோ சிலதை நம்ம போய் நேர முடியாது, ஏன்னா சங்கோச்சமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, அவள் என்ன நினைப்பாளோ நம்மளை பற்றிங்கிற விஷயம் இருக்கும். சொல்கிறவாளுக்கும் என்னென்ன, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்ன தனியாக சொல்லணும் அப்படின்னு அவள் நினைப்பாள். நமக்கு கேட்கறது கஷ்டம், சொல்கிறவாளுக்கோ ரொம்ப சுலபம், இது ஏன் சொல் கடைகள் என்னென்ன தெரியாமலேயே போயிடும், அப்படி இருக்கப்படாது. ஆகையால் எந்த சந்தேகம் வந்தாலும் அதற்கு வரக்கூடியதான எல்லா சந்தேகத்துக்கும் நிவர்த்தி பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். இதில் என் நிலையில் இருந்தாலும் மனிதன் பரவாயில்லை, சிவனை தியானம் பண்ணுறதுக்கு அவன் குழந்தையாக இருக்கலாம், உபநயனமான பிரம்மச்சாரியாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டிலேயே தர்மங்கள் பண்ணி கொண்டவராக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், அதுக்கு மேலே சன்னியாசியாகவும் இருக்கலாம். எக்கஷ்டித் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சிவனை நாடுவதற்காக எனக்கு என்ன அபிகேஷன், மனிதனாக இருந்தால் போகணும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. ஆனால் பகவானுடைய பக்தி நம்ம மனசில் இருக்கணும், அவ்வளோதான். அவன் என் நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கேனே அந்த ஆசிரமத்தில் இருக்க இந்த கவலையே வேண்டாம்ட்டார். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒன்று கணக்கில் இல்லை, ஆனால் எப்படி இருக்குன்னு, யாருடைய இதயமானது பகவானிடத்தில் அதீனமாக ஆகிடுதோ அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஆக வேண்டியது என்ன, நம்ம மனசானது பகவத் அதீனமாக ஆகணும். பகவத் அதீனமாக நம்ம மனசாச்சுன்னா என்ன ஆகுதுன்னு, பகவானுக்கு அதீனமாகிடுறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மனசை நீங்கள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினிலையானால் பிறகு என்ன ஆகுதுன்னு, பகவானானது உங்களுக்கு அதீனமாகிறார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரை நடுவில் கொண்டு போய் வெயின்னு வச்சு விட்டார். என்ன சுவாமின்னர் அப்படியெல்லாம் பண்ணலாமா, சாரதியாக இருக்கிறவர் யார் கேட்குறதவர, ஜெகத் பிரபு யுத்தத்துக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதை தாண்டி அந்த பக்கம் போடாது அவா இந்த வரப்படாது. அப்படி இருக்கும் பொழுது சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மேச்சுதா, இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் வெயினார் நியூசிலாண்டு, அதில் வைக்கலாமா போகலாமா, போகப்படாது. யார் கேட்கறத வர என்னாச்சுன்னார், பக்த பராதீனன்ட்டர். அர்ஜுனன் கேட்குறான், கைர்மஹா மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே, இந்த யுத்தத்தில் யாரோட நான் யுத்தம் பண்ணணும், என்னோட யுத்தம் பண்ணுறதுக்கு யார் சித்தமாக இருக்கா, அவளை பார்க்கணுமா வேண்டாமா, அதுக்காக ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் தேரை வச்சுருங்கன்னார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் கொண்டு வச்சு வச்சுப்பட்டு எங்கே வச்சார்னார், யாருக்கு முன்னாலும் நிச்சயமாக வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிட்டார். பீஷ்ம துரோண பிரமுகதா, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க கூடாதோ, பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் நடுவில் கொண்டு போய் வச்சுருக்கார். வச்சுட்டு அதோடு இருக்கப்படாதா? உவாச்ச பார்த்த பசியை தான் சமவே தான் குரு நிதி. ஏ பார்த்தா அர்ஜுன்னே பாரப்பாட்டார், எல்லாம் உன்னோட யுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்க. இவர் உங்களை தாத்தா, உங்களை வளர்த்தவர். இந்த ஆச்சாரியன் உமக்கு எல்லாம் முதல்ல விற்பனை பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர். இப்போ உன்னை கொல்றதுக்காக ரெடியாக வந்திருக்கேன், பார் அப்படிங்கிறார். இந்த பாருன்னு சொன்ன வார்த்தை இருக்க அதுதான் சார் ப்ராப்ளமே. அது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. பாருன்னு சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, என்னடா இதுன்னு பிரமம் வந்தது. அதுக்கப்புறம் அழுதான் எல்லாம் பகவான் அர்ஜுனார் கீதோபதேசம் பண்ணார், இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, எப்படிப்பட்டவனாக இருந்த போதிலும் அந்த பக்தி ஒன்று இருக்குமேயானால் பகவான் தாசியத்துக்கும் சித்தமாக இருக்காராம். அதே மாதிரி தான் பகவத் தத்துவம், உங்கள் மனசை பகவானுக்கு தாங்கள் அர்ப்பணம் பண்ணினீளையானால் பகவான் உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கார். இதுதான் நமக்கு வேண்டியது. ஆகையால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, பகவானை சிவனை தியானம் பண்ணுவதற்கு மனிதனுக்கு வேண்டியதான தகுதி என்ன? ஆணா பெண்ணா, குழந்தையா வயசா, வைராக்கியம் வந்தவராக இல்லையா, காசு இருக்கிறவரா இல்லாதவரா, வேதாத்தியனம் பண்ணிறவரா இல்லாதவரா, இப்படி ஆயிரம் சந்தேகங்கள். என்னையும் காப்பாற்றுவாரா பகவான்? இந்த சந்தேகமே வேண்டாம். நீங்கள் மனுஷன்னு நினச்சிட்டு இருந்தாலையானால் மானிட பிறவியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தா போகும். ஆனால் என்ன வேணும், எந்த குவாலிஃபிகேஷன் வேணும்? பகவான் இடத்துல பக்தி வேணும். அந்த பக்தின்னு என்ன? உங்களுடைய இதயமானது பகவானுக்கு அதீனமாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் பகவானுக்கு எல்லாத்தையும் உங்கள் சரீரத்தையும் மனசையும் கொடுக்க தயாராக இருக்கணும். அது ஒன்று இருந்தால் போகிறோம். பகவான் இருக்கார், அவர் இன்றிட்டான் உங்களுக்கு தாசனாக ஆகிறதுக்கு தயாராக இருக்காராம். அதனால்தான் இந்த பகவான் இடத்துல இது ஒன்று போகும் அப்படிங்கிற விசேஷமான ஒரு தத்துவத்தை இங்கே சொல்கிறார். ஆனால் நாம் வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரக ஆசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்யாசாசிரமம், இந்த நாலு ஆசிரமங்களும் தர்மத்துக்காகத்தான் வந்திருக்கு. தர்மத்தை பண்ணுவதற்காக பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? வேதாத்தியனம் பண்ணுறான். அதுதான் சுவாத்தியாயோ அத்யேதவ்யா. இது பெரிய தர்மம். சுவாத்தியாய பிரவசனாபியாம் சுவாத்தியாய பிரவச்சனேச்சா. தைத்தரியோபனிடத்தில் 13 தரம் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. சுவாத்தியாய பிரவச்சனேச்சா, சுவாத்தியாய பிரவச்சனேச்சா. இதுக்கு வேதத்தை மறக்காதிப்பா. வந்த வரைக்கும் எந்த வேதம் இருக்கோ அதை சொல்லிட்டே இருக்கோ தினம். ஆம்னா யா நாம யோகேனா வித்யாம் பிரசித்திலாமிவா. நான் வேதம் வாசிக்கலையே என்ன பண்ணுறதுன்னு, எதை வாசிச்சாலோ அதை விடாமல் படிங்குவா. ஸ்தோத்திர வாசன்றக்கள் ரைட் போருமே அதையும் சொல்லிட்டுருக்கான். வேத பாதஸ்தவம்னு இருக்கு. அதே போல் ஸ்தோத்திரமாக இருக்கே அதை வாசிக்கலாமே. அதே போலயே மற்ற எத்தனையோ பதார்த்தம் இருக்கே வாசிச்சுட்டே இருந்தோம். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு என்ன ஆகுது? பக்தி வளருது. நம்ம பாபங்கள்லாம் அகன்று போகிறது. இப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதாத்தியனம் பண்ணுறது ஒன்று தான் மிக சிறந்ததான ஒரு தர்மம். அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சமிதாதானம் பண்ண வேண்டியது, வேதத்தை வாசிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் சதுருஷமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, இவனும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறான், அந்த அம்மாவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறான். அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணல, ரெண்டு பேரும் சேர்ந்தும் பண்ணுறா, ரெண்டு பேரும் தனித்தனியாகவும் பண்ணுறான். அதனால்தான் ராமாயணத்தில் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது ஜனகர் சொல்கிறார், இயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவா. உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள், தர்ம சகசரீதவா, தர்மம் பண்ணும் பொழுது உனக்கு ஒத்துழைப்பாள். ஸ்திரீகள் புருஷர்களுக்கு ஒத்துழைச்சாலே போகிறோம். நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு உட்கார்ந்தா சாண்டாரத்தை கொடுத்து புஷ்பத்தை எடுத்து வச்சு ஊதுவத்தி எல்லாம் சரிய எடுத்து வச்சு அந்த இடத்துல பண்ணினாலே நீங்கள் பண்ணின புண்ணியத்தில் பாதி புண்ணியம் அவளுக்கு உண்டு. ஏன்னா தம்பத்தியோ சகாதிகாரஹா, யாகம் பண்ணும் பொழுதும் சகாதிகாரஹா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான். யார் ஒத்தர் பண்ணினாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சமானமாக ஃபலம். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டார், அந்த அம்மா முன்னால் போயிட்டார் சார், இவர் பின்னால் போகிறார், அதுக்கப்புறம் இவர் பண்ணின தர்மங்களில் பங்கு உண்டான்னு. உண்டு. அதே போலயே ரிவர்ஸ்ல இருந்தாலும் அந்தமா பண்ணினாலே இவருக்கு பங்குண்டு. தர்மமானது அப்படி சொல்றது, எல்லோருக்கும் சமானம். அந்த குடும்ப ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, விவாகம் கிரகஸ்தாசிரமம், கிரகே திஷ்டதீதி கிரகஸ்தா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு அப்படி. அதனால்தான் எல்லா ஆசிரமத்தை விட கிரகஸ்தாசிரமம் மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேகத்தை வேகமாக சம்பாதிக்கலாமோ இல்லையோ, தர்மத்தை தர்மத்தை சம்பாதிச்சோமே, ஏன்னா ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கலாம், இவாளும் சௌக்கியமாக இருக்கும். இது ஆனப்புறம் மூணாவது ஆசிரமம் இருக்குது, அது என்னன்னா வானப்பிரஸ்தாசிரமம்னு. வனம் பிரதி பிரஸ்திதா வானப்பிரஸ்தா, வீட்டுக்குள்ள இருந்து யஜ்யாகாதிகள் கர்மாக்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா, எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரியே என்ன பண்ணார், குழந்தைகளை பார்த்தண்டா அவளுக்கு தர்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இது உங்களுடைய டியூட்டி, நமக்கு என்ன டியூட்டி, ஏதோ நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படாது. உங்கள் குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். நம்ம ஆற்றுல பூஜை நடந்தது என்னால் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தினா நீங்கள் பூஜை பண்ணுறதில்ல, குழந்தைகளை உட்கார வச்சு அவளால் பண்ண வைக்கணும். அவளுக்கு தெரியணும் எப்படி பூஜை பண்ணணுங்கிறது, தெரியணும் என்னென்ன பண்ணணும்னு தெரியணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் அவளுக்கெல்லாம் இதை சொல்லி என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இவைகள்லாம் சொல்லி கொடுக்கணும். அதான் அம்மா எப்படி வளர்க்குறான்னு பார்க்கணும். ஒரு ஆற்றுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாயின்னு சொன்னால் அவள் ஆற்றுல அம்மா எப்படி இருக்குதுன்னு கவனிப்பா, அவள் எப்படி வளர்க்குறான்னு கவனிப்பா. அப்படி நல்ல வளர்ப்பு இருக்கமே, ஏன்னால் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் தெரியும். அப்படி அந்த தர்மமானது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தான பிறகு கடைசி வரைக்கும் தானே இந்த வீட்டிலேயே உழக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 60 வயசு ஆகிடுது, அதான் சஷ்டப்த பூர்த்தின்னு ஒன்று பண்ணுறோமோ இல்லையா, அதில் என்னாச்சுன்னா 60 வயசு ஆகிடுது, இனிமேல் இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மாட்டு பண்ணு கொடுத்துடணும். கொடுத்துவிட்டு நீங்கள் தனியாக ஏகாந்தே சுகமஸ்யதாம், ஏகாந்தமாக இருந்துட்டு நாம் பகவத் பஜனையை வரவழிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நான் தான் இருப்பேன், நான் சொன்னபடி இருக்கணும்னு சொல்கிறது நம்ம இல்லை. அப்போ என்ன பண்ணினா, அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு தனியாக இருக்க கற்றுருக்கிறாளாம். அதுக்காகத்தான் வானப்பிரஸ்தம், வீட்டை விட்டு தனியாக போயாச்சு. இனிமேல் வீட்டில் இது நடந்தது அது நடந்தது இந்த விவகாரம் கவலை இல்லை, அவள் பார்த்துப்பா. அவளுக்கு இந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். அதான் ஹோம் மேக்கருங்கிறளோ இல்லையோ, அது எப்படி அந்த வீட்டில் என்னென்ன வருமோ, காசு வந்தால் எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது, ஒரு அவசரத்துக்கு நம்ம எப்படி பண்ணுறது, இவைகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லணும், அனுஷ்டானம் பண்ணணும். பிறகு அவள்கிட்ட கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி போயிடணும். சாதாரணமாக நீங்கள் இருக்கிற பரியந்தான் அவளுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கட்டம் வந்து அவள் பார்த்துப்பாள். இவள் வெறுமனை இருப்பாள், சின்ன குழந்தை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டு நீ பார்த்துக்கோமான்ட்டு சினிமாவுக்கு போயிடுவாள். இந்த பாட்டி வெளியிலையும் போக முடியாது, கோவிலுக்கும் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. 6 மணியில் வருவான், 6 மணி நேரம் ஆகும். வெளியில் போனால் டிராஃபிக்கும்பான் பார்த்தீங்களா. இப்போ விவகாரம் என்னன்னா, இது கஷ்டம் மட்டும் இல்லை, குழந்தைகளை வளர்க்குறதுக்கு வயசுன்னு ஒன்று இருக்கோ இல்லையா, ஆனால் விவகாரம் என்னடா, நம்ம நமக்கு வேண்டியதான எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு ஏகாந்தமாக இருக்க பழகணும். அந்த தனிமையாக இருக்கக்கூடியதான வழக்கம் உங்களுக்கு வரணும். பெரியோர்கள் இல்லாமலேயே எல்லா ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியதான கெப்பாசிட்டி அவளுக்கு வரணும். என்ன யோஜனை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் பெரியவா. இதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். வீட்டுக்கு அந்த கிராமம், அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு இடத்துல குடிச்சையை போட்டு தனியாக வாழ்வாவா. அப்போ என்ன, வீட்டில் இருக்கா போல் மிக்சி கிரைண்டர் ஒன்றும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு உடையாது. அவள் ஏகாந்தமாக என்ன கிடைக்கிறதோ அதோட வாழ்ந்துட்டு இருப்பா. இது நமக்கு தெரியணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு எவ்வளோ துன்பம் வருது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை. 1 மணி நேரம் கரண்ட் இல்லைங்கிறத இவன் ஆழறான். கரண்ட்டே இல்லாத காலத்தில் எப்படி இருந்தாவா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போமே. நம்ம பழைய நாளில் டிவி இருந்ததா, ரேடியோ இருந்ததா, ஒன்றுமே கிடையாது, மிக்சி இருந்ததா, கிரைண்டர் இருந்தா, அவன் வாழவே இல்லையோ, நன்னா தான் வாழினான். நீங்கள் என்னென்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீளோ இதெல்லாம் அவளும் பண்ணினான். ஆனால் இவ்வளோ அவசரமாகவே படலை. ஏன்னா சாஸ்திரம் 12 மணிக்கு தான் சாப்பிட வருவார், மத்தியானம் ஆன பிறகு தான் வருவாள். அவள் பாட்டுக்கு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பா, அவ்வளோ அது பாட்டு நிதானமாக ஓடிட்டு இருக்கும், கரெக்டாக அந்நேரத்துக்கு சரியாக வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரே அவசரம்னா காலம்புரம் எழுந்ததுமே இவர் வேகமாக போகிறாரா அந்தமாக வேகமாக வேலை செய்கிறாளா தெரியல. அப்படி வேலை செஞ்சு என்னாச்சு, ராட் ரேஸ், அவ்வளோதான். அப்படின்னா இருக்கு. இப்போ அதனால அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஓய்வு கொடுத்துட்டு தனியாக பழகக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு என்ன பேரு, வானப்பிரஸ்தாசிரமம். அந்த ஆசிரமத்தில் பகவான ரொம்ப தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா. இதனால் அவளுக்கும் மனசாந்தி ஏற்படும். என்னைக்காவது குழந்தைகள் வறுமையானால் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிடும்னு மனசுக்கு நிம்மதியை கொடுப்பா. மனசு கவலையே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும்பா அப்படின்னு நாலு வார்த்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஹிதமாக அது ரொம்ப வேண்டியிருக்கு. சூத்திங் வேர்ட்ஸ் ரொம்ப வேணும். நமக்கு கவலையோடு இருக்கோம், வந்துருத்தே ப்ராப்ளம் தான், என்ன பண்ணுவேன் கொதிச்சுட்டு இருக்கான், அடையது பெரிய ப்ராப்ளம் தான், இதை பெரிய பெரியதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்கிறதுக்காகத்தான் தனியாக ஏகாக்கிரமாக இருந்தா. ஏன்னா ப்ராப்ளத்துக்குள்ளேயே நீங்களே இருந்தேன்னா உங்களுக்கே கவலை வந்துடும். அதனால் ப்ராப்ளத்தை விட்டு நகன்று நின்று அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்படி ஒரு ஆசிரமம் சொன்னார். இப்படி ஆன பிறகு எல்லாமும் ஆயிடுது, இனிமேல் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாகவே இருந்துடலாம், நம்மளுடைய தேவை பசங்களுக்கும் இல்லை, நாமும் தனியாக இருக்க சேட்டோம் அப்படின்னா சன்னியாசம் வாங்கிப்பார். அப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு சித்தமாக இல்லைன்னா வனப்பிரசாசிரமத்திலே விட்டுருவா. அப்படி இருந்தாலும் எவ்வனே விஷயம் சைஷவே அபியஸ்த வித்யானாம், சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது படிப்பை வாசிக்க வேண்டியது, எவ்வனே விஷயம்னா நல்ல எவனம் வரும்பொழுது விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் எல்லாம் விட்டவர் யோகேன அந்தே தனுத்தியஜா வார்த்தகே முனிவிருத்தினாம். வார்த்தக்கியம் ஒரு 60 வயசு ஆயிடுதுன்னா முனிவிருத்தினாம் அனாவசியமாக அது வேணும் இது வேணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இந்த சப்பலமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு ஏகாந்தமாக இருங்கோ, இதெல்லாம் அனுபவிச்சாச்ச, நாம் இதெல்லாம் அனுபவிச்சாச்சுன்னு ஒரு திருப்தி பரியாப்தி மனசுக்கு வரணும். அப்படி வந்த பிறகு வார்த்தகே முனிவிருத்தினாம் யோகேன அந்தே தனுத்யஜாம் யோகேன, அது எல்லாத்தையும் விட்டு பிராணாயமம் பிரத்யாகார தாரணா தியான சமாதி வரவழைச்சுண்டு சரீரத்தை தானே விட்டுருவலாம். இப்படி ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை பிறகு யத்யாசிரமம், இனிமேல் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வரிசையாக பாருங்க. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது 10 சட்டை 12 சட்டை 8 ட்ரெஸ்ஸு, வானப்பிரஸ்தாசிரமத்தில் 2-3 தான், 3 தான் அலவுடு. ஒன்று காயணும், ஒரு வேளை மழை வந்து மழை வந்துன்னு வருமாங்கிறல வரும் வந்தது காயலே தான் இன்னொரு ட்ரெஸ், அவ்வளோதான். யதீஸ்வராளுக்கு அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து விட நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு பார்த்தீங்களா, இது இருக்கப்படாது, எதையும் சஞ்சயம் பண்ணப்படாது. அதனால தான் அவளுக்கு ஒரு ஆசிரமம் போதித்துன்னு, நமக்கு எவ்வளோ 3-bedroom ஃப்ளாட்டாக இருந்தாலும் போகிற அலைங்கிறான், ஏன்னா பாதி சோஃபாவே அடங்கிடுது, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கொடி இருக்கு அந்த கொடி, யாரும் உட்கார்றதில்ல, அது தூசி அடைஞ்சிட்டு இருக்கு அவ்வளோதான். ஆசிரமத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஒன்றுமே கிடையாது, கீழே ஒரு மனை இருக்கா, மனையில் உட்காந்துட்டுருப்பா, எதையும் சேர்த்துக்கிறது இல்லை. பாருங்க சில ஆத்துக்கு வந்தா பெரிய அல்மைரா கிளாஸ் டோர், அதில் வரிசையாக டீ கப் வச்சுட்டுருப்பான், யாருக்கும் டீ கொடுக்கறது இல்லை, கப்பு மட்டும் அங்கே இருக்க நீட்டாக தச்சு. என்ன சுவாமி என்ன, அது ஒரு அழகு, எதையும் சேர்க்கறது இல்லை. அப்படி இருந்தார். இது மாதிரி அந்த ஆசிரமத்தில் மேலே போக போக என்ன பண்ணிருக்கோம், பகவத் பக்தி தான் பிரதானமாக இருந்தது. அந்த பகவத் பக்தி என்ன பண்ணுறோம், உலகமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்படி 4 ஆசிரமங்கள் நம்ம இதில் சொல்லியிருக்கு. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். வட்டுருவா கே ஹீவா எதிரபி ஜட்டிவா ததிதரோ நரோவா யக்கச்சித் பவது பவ கிம் தேன பவதி. வட்டுருவா பிரம்மச்சாரியா இருக்கட்டும், கே ஹீவா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கட்டும், இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்க எல்லா ஆசிரமத்தை விட மிக சிறந்ததான ஒரு ஆசிரமம். ஏன்னா எல்லோருக்கும் ஜீவனத்தை அளிக்கக்கூடியதான, வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பையன் நம்ம சமைச்சிக்க மாட்டான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராத்துக்கு வந்துடுவான், வாரம் வாரம் ஒரு நாளைக்கு, ஞாயிற்று காலத்தில் திங்கக்கிழமை ஒரு ராத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு ராத்துல. அந்த வீட்டில் இருக்கிறவா கிரகஸ்தால் என்ன பண்ணுவாளாம், வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கு நம்ம அன்னத்தை கொடுக்கணும் அப்படி ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவனுக்காகவே முன்னாலேயே சமைச்சுவா, பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை போட்டுருவாள், காலம் எழுந்து வருவான் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விவகாரம் என்னாச்சுன்னா, இந்த பிரம்மச்சாரிக்கு சமைச்சுக்கிறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா பிரம்மச்சாரியை காப்பாற்றணும். கிரகஸ்தாசிரமத்தில் யாருமா இருந்தாலும் சாப்பிட்ற காலத்தில் வெளியில் வந்து பார்க்கணுமா, யாராவது வந்தா அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்ற. அதிதி தேவோ பவா, எல்லோருக்கும் ஆகாரம் இட்டுத்தான் நம்ம ஆகாரம் சாப்பிடணும். ஆகாரம்ங்கிறது காமன் ப்ராப்பர்ட்டி. பகவான் அன்னத்தை கூட அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி யந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி. எல்லா பிராணிகளும் அன்னத்தினால தான் வாழறது, அன்னத்தில் பழக்கிறது, அன்னத்தினால தான் அழியிறது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அன்னிடணும். இது எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கறது பெரிய தர்மம். அது பழைய நாளில் காசிக்கு போவா, இங்கேருந்து நடந்து போவா, ட்ரெயினுலாம் ஒன்றும் கிடையாது, நடதான். என்னென்ன ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டு போட்டுருக்கா, இன்னொரு செட்டு எடுத்துகிட்டு போவா, அவ்வளோதான். அது வேணால் நடந்து போயிட்டே இருப்பா. எங்கே சாப்பிட்றதுன்னு எந்த ஆற்றுல வேணுனாலும் உட்காந்து அந்த ஆற்றுல சாப்பாடு போடும். ஜென்ரல் ரூல், யாரும் என்ன ஒன்றும் கிடையாது. கிராமத்துக்கு போவா, அக்ரஹாரம் இருக்கா, இங்கே உட்கால உட்காருவா, உட்காந்து வந்து சாப்பிடுங்கோம்பா. சரி, இதுக்காக பஞ்சபட்ச பிரமாண்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற அன்னத்தை போட்டு ரசம் போடுவா, மோர் போடுவாங்களும், அது நிறைய இருந்துட்டுருக்கும். விவகாரம் என்னென்ன, சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் நடக்கட்ட வேண்டியது, இப்படி போயிட்டு இருக்கா. பாஷை தெரியாதுன்னு, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரே பாஷை தான், ஏன்னா சம்ஞேன்னா ஆகாரம் இருக்கா இருக்கு, அவ்வளோதான். ஹிந்தி வாசித்தாலும் தமிழ் வாசித்தாலும் தெலுங்கு வாசித்தாலும் ஒன்றும் கிடையாது. தர்மம் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு எல்லோருக்கும் இந்த தர்மம் அன்னமிடணுங்கிறது. இந்த ஊரில் வந்தால் அரிசி போடுறாள், நார்த்து போனால் அவன் சப்பாத்தி கொடுப்பான், ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, வயத்துக்கு சாப்பிட வேண்டியது. இப்போ கிரகஸ்தனாக இருக்கிறவன் இன்னொரு கிரகஸ்தனை காப்பாத்தின்னு இருக்கான். அதே போலயே என்னன்னா, சன்னியாசி வந்து அவளுக்கு பிக்ஷை போட்டுட்டு இருப்பான். சன்னியாசியை வந்து அவளுக்கு பிக்ஷை இடுறது யாரு, கிரகஸ்தன் தான். இப்போ இந்த கிரகஸ்தாசிரமங்கிறது எவ்வளோ பேர், சதுர்ணாம் ஆசிரமாணாம் தூ கிரகஸ்தோ யோ நிருச்சதே மனு சொல்றார். நாலு ஆசிரமத்துக்கும் பேசிக்காக இருக்கிற ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதனால்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சுகமா இருந்துட்டு நடக்காதுன்ட்டார் சுகஸ்வாமி. ஆனா விவகாரம் என்னடா, எதற்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். அதுக்கு தான், ஏன்னா உலகத்துல எல்லோரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆசிரமம். ஒரு கிரகஸ்தனை நாடி நாய் நிற்கிறது, நாய்க்கு அன்னமிழனும் தினந்தோறும். சியாம சபளவு சுவானவுத்வோ சியாம சபளவு அப்படின்னு வைவஸ்வத குலோத்பவம். ராத்திரி வேளையில் சாப்பாடு நாய்க்கு போடணும். காலம் சமைச்ச பிறகு அதை ஒரு பிடி மேலே எடுத்துன்னு போய் காக்காவுக்கு போடணும் பாருங்க. அதே மாதிரியே நார்த் இந்தியாவில் போனால் புறாவுக்கு போட்டுருக்கான், ஒவ்வொரு கோயிலும் போட்டுருக்கான், பசுமாட்டுக்கும் போடணும். இப்படி விவகாரம் என்னென்ன, நம்ம கோட்டதான அன்னம் பக்வான்ன சுவாமினவு உபவு பிரம்மச்சாரீச்ச பிக்ஷுச்ச பக்வான்ன சுவாமினோ பவ். உங்கள் ஆற்றுல சமைச்சா அதில் ஒரு பகுதி பிரம்மச்சாரிக்கும் ஒரு பகுதி சன்னியாசிக்கும். இந்த கிரகஸ்தன் அவன் தர்மத்தை பண்ணுறான்னா எப்படி தர்மத்தை பண்ணுறான், இதுதான். அதோட ஒன்றும் இல்லை, நீங்கள் பாத்திரத்தை அலம்பரிடா இல்லையோ, அலம்பி அந்த அரிசி பெருக்கெல்லாம் அன்னத்தனுடைய பருக்கு இருக்க, அதை அப்படி காவால் போயின்னு இருக்க, அதை எறும்பு சாப்பிட்றது, அந்த புண்ணியம் அவனுக்கு உண்டுன்னு. நம்ம அதில் விம் போட்டு சோப் போட்டு அதுவும் சாப்பிடப்படாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். லோகம் பார்த்தே கொஞ்சம் தெரிஞ்சு காலம் பிறகு கிரகஸ்தாசிரமம் வீட்டுக்கு முன்னால் கோலம் போடுவான் அரிசி மாவுனால், அது அந்த எறும்புகள்லாம் சாப்பிடும். என்விரான்மெண்டல் பிறந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கானே என்ன, அதை அன்னைக்கே நம்ம பார்த்தோம். நீங்கள் ஸ்நானம் பண்ணினதான ஜலம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வேஸ்டாக விடாது. அந்த கணத்தடியில் ஸ்நானம் பண்ணுமா, அந்த ஜலமெல்லாம் வரிசையாக அங்கே இருக்கக்கூடியதான மரங்களுக்கு போ. நம்ம பாத்ரூமில் போகிறோம், இதெல்லாம் வேஸ்ட்டாக சமுத்திரத்துக்கு போகிறது. அவள் என்னைக்கு எப்படி வாழ்ந்தா, எப்படி சகாயம் பண்ணினான்னு பார்க்கணும். வா ஒவ்வொன்றும் சொல்கிறத. நீங்கள் வந்து சொசைட்டியில் என்விரான்மெண்ட்லேருந்து வெளியில் சுற்றுப்புறத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், நல்ல காற்று நிழல் மரங்கள்லேருந்து வேணும். அந்த புளிய மரம் இருக்க வேணால் அதனுடைய கட்டையை உபயோகப்படுத்துகிறேன், அந்த புளியை உபயோகப்படுத்துகிறேன், புளியன் துளிர உபயோகப்படுறேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு எண்டிக்காவது ஜலம் விட்டேளான்னு கேட்குறேன். உமக்கு எவ்வளோ வருத, இதெல்லாம் யாருடைய வேலை, கிரகஸ்தனுடைய வேலை. ஆகையால் கிரகஸ்தாசிரமம் மிக சிறந்த ஆசிரமம் ஒன்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் சொன்னேன், யத்தியாசிரமம். அவர் என்ன பண்ணணும், சர்வதா சர்வ காலமும் ஞானத்துக்காக வேலை செய்யணும். உபனிஷத்தை வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், வந்த வாழ்க்கை சொல்லணும். ஏன்னா மனுஷியாளுக்கு வேண்டியது வெறும் காசோ அல்லது போகமோ மட்டும் போராது, மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதிக்கு வேண்டியதான உபதேசம் ஒரு பண்ணனா சர்வதா சர்வகாலமும் ஜபிச்சுண்டே இருக்கணும். அந்த ஜபம் பண்ண பண்ண மனசாந்தி ஆகும். மனசு ஏகாந்தமாக சாந்தி ஆச்சுன்னா அந்த மனசு அங்கே நீங்கள் போனீங்களா உங்கள் மனசும் சாந்தமாயிடும். ரொம்ப பேர் ரமணாசிரமத்தில் போய் வெறுமனை உட்கார்ந்துட்டு வந்திருக்கா, ஒரு கேள்வியும் கேட்கலை, எதற்காக உட்கார்ந்தாலே சாந்தி சார். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, வரிசையாக 150 கேள்வி எழுதின்னு வந்திருக்கார். ஒருத்தர் போய் உட்கார்ந்துட்டுருக்கார், காலம் பிறந்து என்ன ஆச்சுன்னு அவர் பாட்டுக்கு வந்துவிட்டார். இந்த பக்கத்தில் என்னமோ சீரியஸே கேட்கணும்னு சொன்னீங்களே, பெரிய லிஸ்டெல்லாம் எழுதுன்னு வந்துடலன்னார். அவர் பார்த்தார், அதுக்காகத்தான் வந்தேன், அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தேன், அந்த சைலன்ஸை எனக்கு எல்லா கேள்விக்கும் கொடுத்து கொடுத்து விட்டார். அந்த பேப்பரை அங்கே வச்சு விட்டு வந்துட்டார். என்னடா நல்லா இருந்தால் ஆன்சர் வந்தப்பட கொஸ்டன் இதுக்குன்னு. அரவிந்த ஆசிரமத்தில் போய் எத்தனை பேர் ஸ்டேஷன் உட்கார்ந்துட்டு வர, சுகம் இருக்கா இல்லையா? அங்கே யார் தபஸ் பண்ணுறாளோ அவளிடத்தில் இந்த ஒரு குணம் இருக்கு. நிஜமாக ஒரு சன்னியாசியாக இருக்கிறவர் தபஸ் பண்ணிட்டு சாந்தமாக இருந்தாரையானால் அங்கே போய் நம்ம இருந்தாலே நம்ம மனசுக்கு சாந்தி ஏற்படும். ஆகையால் 4 ஆசிரமத்துக்கும் தனித்தனி நிர்பந்தங்கள், தனித்தனி ரூல்ஸ், தனித்தனி பிரயோஜனங்கள். ஆனால் நீங்கள் சிவனை பூஜை பண்ணுறது எப்படி இருந்தாலும் தேவையில்லை. டெர்வாட்டுருவாகே ஹீவா எட்டிரப்பி ஜட்டிவா ததி தரஹா ஜட்டி வரப்பிரசனா இருக்கட்டும். ததி தரஹா நரோவா யக்கச்சித் பவது. இந்த மனுஷாலாக இருக்கிற யாராக இருக்கட்டும், மனுஷாலாவே அந்தடராக தான் இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கப்படாதுன்னு சொல்லலையே. யக்கச்சித் பவது ஏன்னா உபனிஷத்தை அப்படித்தான் சொல்கிறது. சத்யோயோ தேவானாம் ததா ருஷீணாம் ததா மனுஷியானாம். யாகம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அதுக்கு என்ன சார், அதுக்கு ரூல்ஸ் வேற. ஆனால் பக்தி பண்ணணும்னா இதுக்கு ரூல்ஸ் வேற. யார் இருந்தாலும் வரு, சிவனடியாராக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்தனராக தான் இருக்கணும், ஸ்திரீயாக இருக்கக்கூடாதுன்னு கேட்கப்படாதுன்னு. எல்லோரும் இருக்கலாம், பக்திக்கு எல்லோருக்கும் சமானமான அதிகாரம் உண்டு. ஆகையால் நரோவாய கச்சித் பவது பவா கிம் தேன பவதி. ஹே பவா, ஹே பரமேஸ்வரனே, பவனை நம்ம சொல்லும் பொழுது என்ன, பவாய தேவாய நமஹா. முதல் நம சம்சாரத்தை இருந்து கொண்டு சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு சம்சாரத்தையும் கொடுத்து சம்சாரம் வேண்டாம்னு நினைக்கிறவாள் அதை அகற்றி விடுற. இந்த பவாங்கிற சப்தத்துக்கு அவ்வளோ விசேஷம், அதனால தான் பவானின்னு அம்பாளுக்கு பேர். பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். பவ அரண்ய குடாரிகா, சம்சாரம் எனக்கூடியதான காட்டை அழிப்பவள் இருக்கட்டும். அதே போல பவன்னு ஏன் பரமேஸ்வரனை சொல்லிட்டு இருக்கேன், சில பேருக்கு நான் சௌக்கியமாக இருக்கணும், நிறைய காசு வேணும், வசதியாக இருக்கணும், ஜனங்கள்லாம் என்னை வச்சு நினைக்கணும் இப்படிங்கிற ஆசைப்படுறவாளும் இருக்காளோ இல்லையா? யாருக்கு எது தேவையோ, யார் எதை விரும்புகிறாளோ அவளுக்கு அது கொடுத்தா தான் எனக்கு காசு வேணும்னு நினைக்கிறவனுக்கு வைராக்கியம் கொடுத்தா சந்தோஷமா? எனக்கு வசதிகள் வேணுங்கிறவனுக்கு வசதியே கொடுக்காத போனால் வேற ஏதோ கொடுத்தா சந்தோஷமா? கிடையாது. சின்ன குழந்தை அழறது எதுக்க, நீங்கள் வச்சுட்ட பேனா வேணும்னு, அதுக்கு சாக்லேட் கொடுத்தா வீசி விடுறது, வேற ஏதோ கொடுத்தா தூக்கி போடுறது, அதுக்கு எது வேணுமோ அதுதான் கொடுக்கணும். அதே போல பக்தனும் வளர்ந்துருக்குமே தவிர மனசு குழந்தை மாதிரி தான் இருக்கு. எல்லோருக்கும் அப்படித்தான், ஹட்டாத்காரமோ ஆசையோ ஒன்றும் போகலை, உடம்புல தெம்பு தான் குறைஞ்சிருக்கு, மீதியெல்லாம் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ விவகாரம் என்ன, பேரம் ஏதோ வச்சுட்டு இருக்கான், தாத்தா அங்கே கிட்ட போனார், அதில் பாதி உடச்சி இவர் சாப்பிட்டார், அவன் காசு மூச்சுன்னு கத்துட்டுருக்கான், என்னடா ஆச்சுன்னார். பாட்டி வந்து வெயிறா, இப்படியெல்லாம் பண்ணலாமா நீங்கன்னு, எனக்கு கொடுக்கலையேங்கிற. இப்போ இவருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன வித்தியாசம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ விவகாரம் என்ன, வயசாச்சு, சரீரத்தில் குறைஞ்சிருக்கு, ஆனால் குழந்தை மனப்பான்மை இவனுக்கு போகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு எது எப்பொழுது விருப்பமோ அது அவளுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்குறவருக்கு பவன்னு பேர். பரமேஸ்வரனுக்கு ஏன் பவன்னு சொன்னேன், உங்களுக்கு லோகத்தில் இருக்கிற போகம் வேணுமா அதை கொடுக்குறேன், வைராக்கியம் வேணுமா அதை கொடுக்குறேன், அறிவு வேணுமா அதை கொடுக்குறேன், எல்லாத்தையும் விட்டு முக்தி வேணுமா அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கார். அதான் ஹே பவா யக்கச்சித் பவது பவ கிம் தேன பவதி. அவன் எப்படி இருந்தா என்னப்பா, பிரம்மச்சாரியா இருக்கட்டும், வசனா இருக்கட்டும், இல்லை சம்ஸ்காரமே இல்லாதவனா இருக்கட்டும், நாமகரண ஜாதகர்மா கூட ஒன்றும் பண்ணலை, குறந்தமே இருக்கான் சார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் அனுகிரகம் பண்ண மாட்டாரா? பக்தி இருந்தால் அனுகிரகம் பண்ணுவார், அதான் சொல்றார். பவது பவ கிம் தே ந பவதி யதீயம் ஹிருத் பத்மம். ஆனா யாருடைய மனசானது ஹிருத் பத்மம், இதய தாமரை, இந்த இதய தாமரைன்னு சொல்றதுல என்ன விசேஷம்? இதயம்னு சொன்ன போறாதோ, மனசுன்னு சொன்ன போறாதோ, ஹிருத்பத்மம்ங்கிறாரே, இந்த தாமரையானது அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழுந்ததுமே தான் மலர்றது. அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க, அது தானா மலரும். அதே போல சூரியனுடைய கிரணங்கள் போச்சுன்னா தானா முக்குளித்தமா ஆயிடும். அதே மாதிரியே அந்த பகவானை நினைச்ச மாத்திரத்தினாலேயே நம்ம மனசு மலருமா. அதனால எதியம் ஹிருத்பத்யம் பத்மம் எதி பவத அதீனம் பசுபதே. ஹே பசுபதே, பரமேஸ்வரனை பசுபதின்னு வரு, இடையனேன்னு கூப்பிடுறார், பசுமாட்டை மேய்க்கிறவனேன்னு கூப்பிடுறார். எதற்காக? நம்மெல்லாம் பசுக்களாக இருக்கும். பசுனுடைய சுவாவம் என்ன சார் நர்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. மாடு இருக்கே என்ன பண்ணுன்னு நர்? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணு தான். என்ன நர்? ஆஹார நித்ரா பயபய் துராணி சாமான்யமே தத் பசு பெர்ணராடாம். பசிச்சா சாப்பிடும். அது என்ன நர்? அவசர அவசரமாக சாப்பிடும். பசுமாட்டுடைய சுவாவம்னா ஒரு இடத்துல நின்று நிதானமாக கிடையாது, எவ்வளோ கிடைக்கிறதும் வயர்நூறுக்கே சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு மூலையில் போய் ஏகாந்தமாக படுத்துக்க வேண்டியது. மறுபடியும் வயிற்றில் இருக்கிறது மறுபடியும் வாய்க்க வரவழிச்சுக்கும். வரவழிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். நீங்களும் அப்படித்தானே? நம்ம அப்படி வயிற்றில் போனது வாய்க்க வரவழிக்க நமக்கு தெரியாது, ஆனால் வேகமாக சாப்பிட்றது மட்டும் உண்டு. எவ்வளோ கிடைக்கிறதோ அவ்வளோ கழுத்து பரியந்தம் சாப்பிட வேண்டியது. ஏன் சார்? ஏன்னா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதோ? ஆனால் கிடைச்சிடுத்துன்னா அது அவ்வளோ வேகமாக நம்ம சாப்பிட்றோம் பார்த்தேளா. இது ஒன்று. பசிச்சா சாப்பிட்றது, இது பசுவனுடைய ஒரு குணம். தூக்கம் வந்தால் தூங்கிட வேண்டியது, அதுக்கு ஏதாவது ஒரு ரூல் வேண்டாமா? சாஸ்திரம் சொல்கிறது சாயங்கால வேளையில் தூங்காத, கால வேளையில் தூங்காத, அப்போ தான் நன்னா தூக்கம் வரும். ராத்திரியெல்லாம் தூங்கலை. இவன் படுத்துக்கிறப்பே ஒரு மணி லேட் நைட் சினிமா பார்த்துட்டு தான் படுத்துக்கிறான். ஒரு மணிக்கு படுத்துண்டா அவனுக்கு ரெண்டு மூணு மணிக்கும் சரியாக வரல, நாலு மணிக்கு வருது சுக்கம். எப்போ எழுந்துக்கணுமோ அப்போ தூக்கம் வருது. எட்டு மணி வரைக்கும் உலுக்கி உலுக்குன்னு உலுக்கினாலே எழுந்துக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது இவனை? இப்போ விவகாரம் என்ன? இப்போ நீங்கள் தூங்கப்படாதுன்னு சொல்கிறதோ அப்போ தூங்கிவிடுறது. அதே போல் சாயங்காலத்தில் இங்கெங்கேயும் அலைஞ்சுண்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தூங்கிண்டு மறுபடியும் ஏழு ஏழரை மணிக்கு எழுந்துக்கிறான். சந்தியாவந்தனம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறான். பாருங்க, ஏன் நம்ம எப்போ தூங்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அப்போ தான் நமக்கு தூக்கம் வருது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சுட்டோம், கூடாது. ஏன்? நீங்கள் நாலு மணி நேரம் எந்த காரியம் பண்ணுறீங்களோ அதே காரியத்தை ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். காலமே அந்த பிராம முகூர்த்தம் இருக்கு பார்த்தீங்கள, காலமே நாலரை அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஏழு மணி வரைக்கும், அது வரைக்கும் நேச்சரே ஸ்டில்லாக இருக்குது. சாந்தமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்து படிக்கிறதோ தியானம் பண்ணுறதோ ஏதோ பண்ணீங்கன்னா நன்னா பிரயோஜனத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் சொல்லியிருக்கேன், வேறு ஏதோ உங்களை ஹிம்சப்படுத்தணும் இடங்கிறதுக்காக சொல்லலை. அதே மாதிரி சாயங்கால சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பம் தூங்கப்படாதுன்னா அப்போ நம்ம தூங்கிட்டே இருக்கோம். இப்போ விவகாரம் என்ன? ஆஹார நித்ரா, அதுக்கு ஒரு ரெண்டாவது மூணாவது என்ன? பயம். பசுமாட்டுக்கு மூணாவது பயம். அது எப்பொழுதுமே தன்னை ரட்சிச்சுட்டே இருக்கணுங்கிறது. யாராவது கிட்டே வந்தால் அதை கொம்பை ஆட்டுறது, என்னடா என்ன ஏதோ அழிச்சு விடுவானோ கொண்டு விடுவானோ, அதுக்கு ஒரு பயம். இதை தவிர நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? வேலைக்கு சாப்பிட்றது, பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தால் தூங்கி போயிடுறது, நமக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது, ட்ரபிள் இல்லாமல் பார்த்து, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணிட்டுருக்கலாம் நீங்கள்? யோஜனை படி பாருங்க. அதனால பசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். பேர் ஒன்று பசு பேசலை, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்னொரு பசுக்கு தீங்கு பண்ணலை, அது நம்ம அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர ஒன்றும் இல்லையே. அதனால்தான் மனுஷியால பசுக்கள்னு சொல்லிவிட்டேன். அந்த பசுவை காப்பாத்துறவன் எடையன் எப்படி அதை கரெக்டாக அந்த சமயத்தில் வேண்டியது அதை கொடுத்து எப்படி கட்டி போடுறானோ அதே மாதிரி தான் பசுபதியாக பரமேஸ்வரன் இருக்கார். உங்களுக்கு அந்த பசுபாவம் உங்களை விட்டு போயிடுமே ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ஆனந்தமாக நீங்கள் இருப்பாள். அதுதான் பசுபதே மதி யதீயம் ஹிருத் பத்மம். யாருடைய இதயமானது எதி பவததி நம் பசுபதே. ஹே பரமேஸ்வர, உறக்க அதீனமாக பண்ணிவிட்டாளோ ஏனால் ததீயஸ்துவம் சம்போ பவசி. ஹே பரமேஸ்வர, ததீயா துவம் பவதி, நீங்களும் அதுக்கு சமானமாக ஆயிடுறேள், அவருக்கு அவருக்கு வேண்டியவனாக ஆயிடுறேள். அவன் எதை சொல்றானோ அதை நடந்துக்கிறா போல ஆயிடுறேன். பவசி பவ பாரம் சவஹசி. அதோட மட்டும் இல்லை, அவனுக்கு என்னென்ன கவலை இருக்கோ அத்தனை கவலையும் நீங்கள் தூக்கிட்டே இருக்க, அவன் கவலையை விட்டுவிட்டு அவன் கவலையை விட்டுட்டு சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கான். அவனுடைய பாரமெல்லாம் நீங்கள் வகிச்சுட்டு இருக்க. அவனுக்கு என்னென்ன வேணுமோ எந்த சமயத்தில் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க கொடுக்கதான ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துட்டுருக்க. ஆகையால் பரமேஸ்வர, உங்களை தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரமம் ஸ்பெசிஃபிக்காக வேண்டியதில்லை. என் சிரமத்தில் இருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் அவன் பகவானை பஜனை பண்ணினா போரும். இப்போ கேள்விக்கு ஆன்சர் வந்தாச்சு. சிவனை பூஜை பண்ணுறதுக்கு, சிவோபாசனம் பண்ணுறதுக்காக, பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கிறதுக்காக இது வேற இருக்குன்னு. பழைய நாள் எல்லோரும் பஞ்சாட்சரம் எடுத்துப்பா, சின்ன குழந்தையிலேருந்து பஞ்சாட்சரம். அதே போலயே வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்தர பூஜைன்னு ஒன்று உண்டு. இந்த பஞ்சாயத்தர பூஜைக்கு இந்த பஞ்சாட்சர ஜபத்தை எடுத்துப்பா. இந்த பஞ்சாட்சரம் எடுத்துக்கிறதுக்கு யார் அதிகாரி? புமான்களுக்கு உண்டு, ஸ்திரீகளுக்கு உண்டு, அந்தணர்களுக்கு உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு. எல்லோருக்கும் பஞ்சாட்சரத்தில் அதிகம் உண்டு. நீங்கள் நமசிவாயனா அவங்க சிவாய நமஹான்னு சொல்லுவா, அவ்வளோதான் விஷயம் உண்டு. இந்த நமசிவாயாங்கிற ஒரு மந்திரம் ஒன்று தான் சாட்சாத் வேதத்திலேயே இருக்க. நம சிவாயுத ருத்ராயுத பவாயுத அப்படின்னு அந்த ருத்ரத்திலேயே விசேஷமாக இந்த நாமாவை அப்படியே சொல்லிவிட்டான். இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரமானது வேதத்தில் எப்படி தானாக சொல்லியிருக்கோ அதே விதமாகவே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லியிருக்கு. எதற்காக அவ்வளோ ஸ்புட்டமாக சொல்லியிருக்குது? எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த மந்திரத்தை யார் தியானம் பண்ணுறாளோ அவன் எப்படி இருந்தாலும் நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டார். ஜட்டிவா ததிதர நரோ வாயு பவ கிம் தேன பவதி யதீயம் ஹிருத்பத்மம் யதி பவததீரம் பசுபதே ததீயத்வம் சம்போ பவசி பவ பாரஞ்ச வஹசி. குஹாயாம் கேஹே வா பஹிரபி வனே வா அத்ரிசிகரே ஜலே வா வன்னா வசது வசதே கிம் வத ஃபலம் சதா யஸ்யைவ அந்தக்கரணமபி சம்போ பவ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோசௌ சச்ச பரமயோகி சச்ச சுகி. அதற்கு பிறகு இன்னொரு சந்தேகம், நான் பரமேஸ்வரனை தியானம் பண்ண போகிறேன், நான் இங்கே இருக்கிற வீட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போகணுமா? இது ஒரு சந்தேகம் மனுஷனுக்கு. வீட்டிலையே இருந்து பகவானை தியானம் பண்ணணுமா, இல்லை மலையாளத்துக்கு போகணுமா, குகையில் போகணுமா, ஏகாந்தமாக இருந்து தான் தியானம் பண்ணணுமா, ஆற்றுலேயே இருந்து தியானம் பண்ண முடியுமா? எத்தனை சந்தேகங்கள். ஆற்றுலேயே இருந்தால் என்ன மனையில் உட்கார்ந்து தியானம் பண்ணணுமா, இல்லை அதுக்காக தனி ஆசனம் வேணுமா, என்னென்னமோ சந்தேகங்கள். ஊஞ்சல் பலகால உட்கார்ந்துட்டே ஜபம் பண்ணலாமா, ஆடிண்டே ஜபம் பண்ணலாமாங்கிறார் ஒருத்தர். அவருக்கு அது வசதி, கேட்குறார், கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ, யாரை கேட்பள்? இது போல் சந்தேகம் வந்திருக்கு, எனக்கு எப்படி கேட்பேன் கேட்கறது? நான் சாஞ்சுண்டு ஈஸ்வரில் இருக்கேன் சார், பகவான் நாம அவன் சொல்லலாம். இல்லை இல்லை, நேரம் நின்று சமம் காய் சீரோ கிரீவம் அப்படி தான் உட்காந்து சொல்லணுமா? உட்காந்துட்டு தப்பலாம் கொட்டிட்டு உட்காந்து தான் சொல்லணுமா, இல்லை ஈஸ்வரிலையோ சேர்லையோ உட்காந்து சொல்லலாமா? கால் முட்டு வலிக்கிறது சார், இப்போ ரொம்ப பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம். ஏவா என்ன பண்ணுவான், பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டேன்னா யாரை போய் கேட்குவேள்? தர்மசாஸ்திரத்தில் எங்கே தேடுவேள் நீங்கள்? இந்த சாதாரண கேள்விகளுக்கு தர்மசாஸ்திரத்தில் தேடி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்றுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா, பெரியவரை போய் கேளுங்கோம்மா. சாஸ்திரம் வாசித்தவா, வேதம் வாசித்தவா, அவள் எல்லாம் தெரிஞ்சவா, அவள் கரெக்டாக இந்த இடத்துல இருக்க எடுத்து சொல்லிவிடுவா. அது இல்லாத போனால் நமக்கு கஷ்டம். ஆச்சாரியால் இப்படிப்பட்டதான சாதாரணமான கேள்விகளையும் சொல்லணும். ஏன்னா ஜனங்களுக்கு இது தான் தேவை. பிரம்மம் அப்படி இருக்கா, சகுண பிரம்மா, நிர்குண பிரம்மா, அது சில பேருக்கு தான். தினந்தோறும் தைனந்தினிகமான வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் வரக்கூடியதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் வேணுமா வேண்டாமா? இது சமாதானம் வரலைன்னா அதனால்தான் சார் நான் பதில்லைட்டான். நான் ஏன் தியானம் பண்ணல, எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலையேன்ட்டான். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னம்மா இப்படி இருக்கல, பஞ்சாட்சரம் ஜபிக்கப்படாதா, சிவநாமா சொல்லப்படாத, ஸ்திரீகளுக்கு சொல்லலாமா என்ன அப்படிங்கிறான். விஷ்ணுதாஸ் நாம ஸ்திரீகள் சொல்லப்படாதுன்னு யாரோ ஒரு அம்மா கிளப்பி விட்டான். ஏன்னா விஷ்ணு ஆண் தெய்வம், அவர் போய் நம்ம சொல்லலாமா எப்படி இருக்க பாருங்க. ஏன்னா சந்தேகம்னு வந்து வந்துன்னா அதுக்கு ஒரு சமாதானம் வேணுமோ இல்லையோ, இல்லாத போனால் அந்த மனசில் அரிச்சிருக்கோம். ஆச்சாரியால் பார்க்குறார், உமக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம்ப்பா, என்னென்ன சந்தேகங்கள் வருதோ எல்லாத்துக்கும் நான் சமாதானம் சொல்கிறேன் சிவானந்த லஹரி லெண்டர். இப்போ வர குஹாயம் கேஹேவா, குஹையில உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க, இல்ல வீட்டிலேயே உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. குஹாயம் கேஹேவா பகிரதி, வீட்டுக்குள்ளேயே வெளியில பால்கனி இருக்கா அதுல போய் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார் ஷெட் இருக்கா அதுல போய் அங்கெல்லாம் பண்ணலாமா சார்? எங்கேயாவது பண்ண பகிரபி, எங்கேயும் பண்ணலாம். பகவானுக்கு இங்கே தான் அங்கே தான் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிற, வீட்டுக்குள்ள பண்ணினா தானே வீட்டுக்கு புண்ணியம்னார். வீட்டுக்கு புண்ணியம் பண்ணுறவாளுக்கு என்ன புண்ணியம்? சில பேர் நம்ம ஆத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறார். ஒன்றும் கிடையாது, விவகாரம் முழுக்க என்ன, எப்படியும் எல்லா இடத்துலையும் எங்கிருந்தாலும் பகவான் இருக்கார். ஆகையால் எங்கே உங்களுக்கு வசதியாக இருக்கோ, எங்கே சௌக்கியம்னு நீங்கள் நினைக்கிறாலோ அங்கே பண்ணுங்க. குஹாயம் கேஹேவா பகிரபி வனேவா, காட்டில் போய் பண்ணுங்க. அத்ரிஷ கரே, மலையினுடைய உச்சியில் போய் பண்ணுங்க. யார் வேண்டான்னா, உங்களுக்கு அங்கே சக்தி இருக்கு, அங்கே தான் வசதி, போய் பண்ணுங்களேன். வேண்டாங்களேன் ஜலேவா. ஸ்நானம் பண்ணும் பொழுது சில பேர் தபஸ் பண்ணுவான் ஜலத்திலேயே காயத்ரி மந்திரம். சாதாரணமாக ஸ்ரார்த்தத்துக்கு சாப்பிட்டான், என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் போய் ஜபம் பண்ணணும். ஆயிரமாவது நதியில் ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதுலேயும் ஏகாகம்னு ஒத்தன்னு ஒத்தர், இன்னும் ஒத்தன்னு ரெண்டு பேரும் இல்லை, அது ஒரு ஔதேகமான கர்மாவில் எடுத்துட்டானே. ஆனால் அவன் வந்து பதினோராவது நாள் பண்ணிவிட்டானே. ஆனால் நதியில் போய் பிரவாகம் பண்ணக்கூடிய நதியில் நாபி அளவுக்கோ அல்லது கழுத்தளவுக்கோ நின்றுண்டு ஜலம் போறாப்போல் நின்றுண்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். அப்போ தான் அந்த பாபம் போகும். அதுக்காக ஜலத்தில் போய் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணிருக்கார், பஞ்சாக்னி வித்தியைகள் அஞ்சு நாலு பக்கத்துலேயும் நெருப்பை மூட்டி வச்சுட்டு நடுவில் உட்காந்து ஜபம் பண்ணுவார். ஏன், இந்த சரீரத்தில் சொகுசுங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு சரீரத்து மேலே தான் ரொம்ப ஆசை. பாருங்க, போட்டுண்டா சரியா இல்லைன்னு பூஜை ரூமுக்கு ஏசி போட்டுக்கிறான். இவன் இருக்கிற பரியந்தம் வெளியில் வர ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறான், சுவாமிக்கு வேண்டாம் போல இருக்கு. நமக்கு கொடுத்ததே ஏசி பகவான் தான். ஆனால் விவகாரம் என்னென்னா, இவன் உட்கார்ற வரைக்கும் இருக்கட்டும், ஏதோ அதாவது பகவானுக்கிட்ட உட்காரணும்னு தோணித்தே அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். லோகத்தில் பார்த்துட்டு இருக்கலோ ஐயா. அப்போ விவகாரம் என்ன, எப்படியாவது இருக்கா ஜலவ ஜலேவன் வசதோ. மகர்ஷிகள் எல்லாம் இந்த சரீரத்தை பொருட்படுத்தாமல் வெயிலேயே நின்று தபஸ் பண்ணினாலாம். எதற்காக, இந்த சரீரம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு ஒரு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக. ஆனால் ஆச்சாரியால் சொல்கிறார், அப்படியெல்லாம் நிர்பந்தம் வச்சுக்காத, உனக்கு எப்படி இருந்தாலும் எப்படி முடியுமோ அப்படி பண்ண வேண்டியதுதான் முக்கியம். ஸோ ஜலத்தில் நின்று பண்ணுறியா பண்ணப்பா, நெருப்பு நடுவில் நிற்கிறியா பண்ணு. வசதுவா வசதே கிம் பலம், இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் இங்கே நிற்கணும் அப்படின்னு பகவான் எதிர்பார்க்கல. பூமண்டலம் முழுக்க எங்கே இருந்தாலும் பகவானுக்கு ஓகே தான். உமக்குத்தான் மனசில் ஒரு இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, என்னென்னமோ கவல். அதுதான் ஜலேவா வன்னவ்வா வசது வசதே கிம் பத கிம் வத பலம் சதா எஸ்யைவ அந்தக்கரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம். ஆனால் எல்லாமும் நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டல, ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டா அப்புறம் அந்த பக்தியே வராதேன்னார். இந்த பாரு மீதியெல்லாம் எப்படி போகட்டும், ஆனால் கண்டிஷன் அதை நீ விடப்படாது. என்னது, சதா எஸ்யைவ அந்தக்கரணம், எப்பொழுதும் யாருடைய மனதானது. அப்படி சம்போ தவபதே ஸ்திதம் சேது, ஹே பரமேஸ்வர உன்னுடைய பாதத்தை விட்டு அவளுடைய மனசு இங்கு அங்கு நகராம இருக்குமையானால், அவன் காட்டில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் மலை உச்சியில் இருக்கட்டும் ஜலத்தில் இருக்கட்டும் இல்லை ஆனந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கட்டும் நின்றுண்டு ஜபம் பண்ணிட்டு நான் சொல்லலைப்பா. கண்டிஷன் ஒன்று, எது, உங்களுடைய மனசானது பகவானுடைய பாதத்தில் இருந்துக்கணும், அதை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகப்படாது. அப்பப்போ அதை நினைக்கிறது தெரியனாச்சுன்னு நினைக்கிறது இது பார்க்கப்படாது. பகவானையே நினச்சிக்கணும், அவருடைய பாதத்தையே நினச்சிக்கணும், அங்கே விட்டு மனசு வேற எங்கேயும் போகாமல் இருக்குமையானால். அப்படி இருக்குமான்னர் அபியாசேனத கௌந்தேய வைராக்கியேன கிருக்கியதே. அது இம்பாசிபிள் இல்லை, டிஃபிகல்ட், வித்தியாசம் பார்க்கணும். இம்பாசிபிள்னு சொல்லாதீங்க, உங்கள் மனசை நிறுத்தலாம், ஆனால் என்னன்னர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஓடி ஓடி போந்தே இருக்கோம், இதை தெரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சு அதை பார்த்துண்டு இதை பார்த்துண்டு. ஒரு க்ஷணம் ஒன்று நினைக்கிறளோ நீங்கள் இல்லையே, நாலஞ்சு பதார்த்தத்தை சைமல்டேனியஸ் ஒரு தரம் டிவி பார்த்துட்டே இருக்கள், கையில் தட்டு வச்சுருக்கள், அதை சாப்பிட்டுட்டே இருக்கள், பக்கத்தில் இருக்கிற பேசிகிட்டே இருக்கள், இத்தனையும் பண்ணிகிட்டே இருக்கமே மனசு ஒரு ஒருமைப்பாடாக இல்லையே நமக்கு. ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் பண்ணணும், எனக்கு குடிக்கதான் நிர்பந்தத்தை வச்சுங்க. அப்படி பண்ணி நிலையானால் ஒரு பத்து நிமிஷம் பகவானை தவிர எதையும் நினைக்கிறதில்லை. டெலிஃபோன் அடித்தாலோ செல்ஃபோன் அடித்தாலோ எதையும் பார்க்கறதில்லை, எழுதில்லை. அந்த பகவான் பண்ணக்கூடிய அவருக்கு பண்ணக்கூடிய அந்த பத்து நிமிஷம் தியானத்தில் எதவையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி மனசில் வச்சுங்கோ. முதல் நாள் அஞ்சு நிமிஷம் இருக்கும், ரெண்டாவது நாள் ரெண்டு நிமிஷம் இருக்கும், மூணாவது நாள் அதுவும் இருக்காது, கவலையே படப்படாது, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனால் மனசு தானாக சொன்ன பேச்சு கேட்கும். விவகாரம் என்ன? அபியாசேரத கவுந்தேயா வைராக்கியட கிருக்கியதே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகி நீங்களும் மனசை கட்டுப்படுத்தலாம். எப்படி ஒரே நாளில் அது ஹடப்படுத ஹடமாக திருப்பாதீங்க. ரொம்ப நீங்கள் ஹடம் பிடிச்சோம்னா மனசு உங்களை விட ஹடம் பிடிக்கும், அது உட்காரவே பிடிக்காது அதுக்கு. அப்போ என்ன பண்ணும்? நர் சனை சனைரு பரமே புத்தியாதிருதி கிரகீதையா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இடம் கொடுத்து கொடுத்து உங்கள் வழிக்கே வர வச்சுக்கணும். அப்படி பகவானுடைய ஸ்தோத்திரங்களை படிங்க, பகவானையே தியானம் பண்ணுங்க, பகவானுடைய பாதங்களை ஃபோட்டோவாக வச்சுங்க, பார்த்துக்கிட்டு இருங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு பகவானுக்கு புட்பத்தை தொடுத்து அவருக்கு போடுங்க, ஊதுவத்தை ஏற்றி வைங்க, அவரையே உறுத்தி பார்த்துட்டுருங்க. இப்படி பார்த்துக்க கொஞ்ச நாளைக்கு அந்த மனசானது இங்கேயும் எங்கேயும் அலையாமல் அங்கேயே இருக்கட்டும் எனக்கூடியதான எண்ணத்தை வரவழைச்சுங்க. அப்போ என்னாச்சுனர், எதையும் சதாய தெய்வ அந்த கரணம் அபி சம்போ தவ பதே ஸ்திதம். ஹே சம்போ, பரமேஸ்வரா யாரை நினச்சா நல்லது ஏற்படுமோ அவருக்கு சம்பூன்னு பேர். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் போன ஸ்லோகத்தில் பசுபதேன்னார், அந்த கூட்பாட்டத்திலேயே விசேஷம் இருக்கு. ஹே சம்போ, உன்னை நினைக்கிறானோ இல்லையோ அவள் க்ஷேமமாக இருப்பான், வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய மனசில் அவருடைய பாதத்தினுடைய நினைப்பு வந்ததுன்னா க்ஷேமம் வந்தாச்சு. எப்போ வரும் என்ன அது உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வேலை பகவானை நினைக்க வேண்டியது அவ்வளோதான். மீதி கட்டங்கள்லாம் அவர் பார்த்துப்பார், எந்த சமயத்தில் அது எடுக்கணுமோ எப்படி நீங்கள் சௌக்கியமாக இருப்போமோ அதை பார்க்க வேண்டியது அவருடைய காரியம், அது பண்ணுவார். ஆகையால் சதா எஸ் எய்வ அந்த கமபி சம்போ தவ பதே ஸ்திதம் தே சேத் யோகோ சௌ. இதுக்கு தான் யோகம்னு பேர். தானம்னா யோகம், யோகமானது எட்டாக பிரிஞ்சிருக்கேன். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி, இதுதான் அஷ்டாங்க யோகம். முதல்ல டிசிப்ளின்ஸ், யமம் நியமம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில் பேசிக் டிசிப்ளின்ஸ், மாரல்ஸ். உண்மையை சொல்கிறது, புஸ்தகத்தை படிக்கிறது, ஒரு இடத்துல அசையாமல் இருக்கிறது, நாலு பேருக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, இப்படிப்பட்டதான பேசிக் டிசிப்ளின்ஸ் மனுஷனுக்கு இருக்கே இதுக்கு யம நியமங்கள்னு பேர். அதுக்கப்புறம் ஆசனம், ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசனத்தில் உட்கார்றது, அதையும் உட்காராது. குரங்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறது, ஓடிண்டே இருக்க ஒரு இடத்துல சும்மா இருக்காது, அது மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைகளாம் அப்படித்தான், குழந்தைகள் என்ன பண்ணோம், பக்கத்தில் குழந்தை கில்லும், அது என்னடா அது ஸ்வபாவம், அப்படி உட்காராது, இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும், அது மாதிரி தான் நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். அதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆசனம், ஒரு இடத்துல உட்காரணும். இந்த பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், குக்குட்டாசனம், எத்தனையோ ஆசனங்கள் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஆசனத்தை உட்கார்ந்துட்டு இருக்கோம். சுகாசனம் எப்படி இருந்தால் ஸ்திர சுகம் ஆசனம், அசையாமலும் உடம்புக்கு வலி இல்லாமலும் இருக்கிற ஆசனம் ஆசனம் அவ்வளவு. அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சு காற்றை கட்டுப்படுத்தணும். ஒரு தரம் காயத்ரி மந்திரம் சொல்கிறதாக ஒரு மூக்கத்தில் காற்றை உள்ள இழுத்து அதே இடில் நாலு தரம் காயத்ரி மந்திரம் சொல்கிற வரைக்கும் உள்ளே இழுத்து வச்சுண்டு, இன்னொரு மூக்கு வழியாக ரெண்டு தரம் காயத்ரி சொல்கிற வரையும் தான் விடுறது. முதல்ல நிதானமாக இழுத்தான், அப்போவே என்னாச்சுன்னா ஒரு தரம் காயத்ரி சொல்கிறப்ப பட்டன தும்மல் வந்துருந்து விட்டான் சார். நமக்கும் பிராணாயாமத்துக்கும் சரியாக வரலை, அப்படி வர்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராணாயாமா தஹேத்யேனான் தியானே அனீஸ்வரான் குணான், நம்ம மனசில் இருக்கக்கூடியதான பாபங்கள் போகிவிடும் பிராணாயாமம் பண்ணிடலாம். அதுக்காக தான் சந்தியாவந்தத்திலேயே பிராணாயாமங்கன்னு சொல்லி வச்சது. பிராணாயாமம் பண்ணிடலாம், லங்ஸ் கிளியர் ஆகும், அது வேற ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதனால் பாதி வியாதிகள் போயிடும் பிராணாயாமம் பண்ணுற வழக்கு வராது. இப்படி பிராணாயாம, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், மனசை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வைக்கும். அங்கே போகாதே, இங்கே போகாதே, அதை பார்க்காதே, இதை பார்க்காதே, இது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் இத்தனை பண்ணின பிறகு தாரணா குருட்ட கேட்டதால வார்த்தை அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ நானும் கேட்டிருக்கேன் சார், பிரஸ்தானத்திலே பாஷி மூணு தரம் கேட்டாச்சுன்னு என்ன ஞாபகம் இருக்கிற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கப்படாது, கொஞ்சம் வாசதையாவதும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொன்னார் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். சிவானந்தரையரில் என்ன சொல்லியிருக்கார், சௌந்தரையரில் என்ன சொல்லியிருக்கார், ஒரு நாலு எக்ஸாம்பிளாவது ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையோ. இதை பற்றி நீங்கள் மனசில் யோஜனை பண்ணினாலையானால் எப்பாவது இருக்கும் பொழுது தினம்தோறும் அதுக்காக உட்காரணும் சொல்ல, கொஞ்சம் நேரம் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன கேட்டோம் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கு தாரணான்னு பேர். வரைக்கும் தான் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம், இனிமேல் மனசை அதுவே ப்ரூட் பண்ணிகிட்டு இருக்குமா. நீங்கள் ஹிந்து பேப்பர் வாசிக்கிறப்போ வேறு எதை வாசிக்கிறப்போ இதானே அவர் சொன்னாரே அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதான் தியானம். என்னாகும், அந்த மனசு இதுலேயே சுற்றின்னு இருக்கும் உங்களுக்கு தெரியாமல். அந்த தியானமானது நின்று மனசு சமாதி ஆகிடும். இதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த யோகம் என்னன்னா பகவானுடைய மனசு பகவானுடைய பாதங்கள்லேயே உங்கள் மன நிறுத்தினேல என்ன, அதுதான் சார் யோகம். இதுக்காக நீங்கள் என்ன யோகத்தை போய் கற்றுக்க வேண்டியதில்லை. யோகா மெடிடேஷன் 50,000 செலவு பண்ணி கண்ண வேண்டாம், இது போறும்ட்டார். சிதம் சேத் யோகோசௌ சச்ச பரம யோகி சச்ச சுகி. இப்படி யார் ஆரவன் பகவானுடைய பாத பத்மங்களில் மனசை செலுத்துகிறானோ மனசை நிறுத்துகிறானோ, இதுவே மிகை உருந்ததான ஒரு யோகம். இந்த யோகம் வந்தவன் நிஜமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஜலேவாவன் நவ்வா வசது வசதே கிம் வத பலம் சாயஸ்யைவாந்த கரணமபி சம்போ தவபதே ஸ்திதம் சேத் யோகோசௌ சச்ச பரம யோகி சச்ச சுகி. அப்படி இன்னைக்கு எங்கே எந்த ஆசிரமத்திலேயாவது இருந்து பகவானை தியானம் பண்ணலாம், ஒரு கேள்வி. அதே போலயே எங்கேயும் இருந்து பகவானை தியானம் பண்ணலாம், ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்தாச்சு. நான் ஆணா இருக்கேனே, நான் பெண்ணா இருக்கேனே, சிவனை தியானம் பண்ணலாமா, நான் பிரம்மச்சாரியாச்சே தியானம் பண்ணலாமா, கிரகஸ்தனாச்சே தியானமா, சன்னியாசி எல்லாத்தையும் விட்டார் ஓங்காரத்தை தியானம் பண்ணு சிவனை தியானம் பண்ணலாமா, இல்லாத அது சன்னியாசின்னு அவர் பார்த்துக்கிறார், உமக்கு என்ன. இருந்தாலும் நமக்கு இப்படி சந்தேகங்கள்லாம் வருது, அத்தனை சந்தேகங்களுக்கு இங்கே பதில் சொல்லியிருக்கார். இப்படி இந்த விசேஷமான ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுக்கு மேல் பாகத்தை